சாஸ்திரங்கள் இருவித கண்ணோட்டத்தை கருத்தில் கொண்டு இயற்றப்பட்டன. ஒன்று சமுதாய கோட்பாடுகளை போதித்தல், மற்றொன்று கலாச்சார பண்பாடுகளை நிலைநிறுத்தி வைத்தல். இதன் மூலமாக சமுதாயத்தினர் முன்னோர்கள் கடந்து வந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்வில் நிரந்தர அமைதியை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வாழ்வை நிறைவு செய்ய முடியும். இராமாயணம், பைபிள், குரான் ஆகியவைகளிலும் மேற்கூறிய இருவகை கண்ணோட்டங்களே காணப்படுகின்றன. ஆனால் உலகியல் கண்ணோட்டத்திலேயே மனிதன் உழல்வதால் உலகியல் வாழ்க்கைக்காக வகுக்கப்பட்ட சமுதாய கோட்பாடுகளிலேயே மூழ்குவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக பண்பாடுகளையும் அதே பௌதீக கண்ணோட்டத்துடன் காண முயற்சிக்கிறான். பிறகு சாஸ்திரங்களிலும் இவ்வாறுதான் எழுதப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறான். எனவே பகவான் வேதவியாசரும் இந்த இரண்டு விஷயங்களையும் ஒன்றாக போதிப்பதற்காக மகாபாரதத்தை படைத்ததோடு மட்டுமல்லாமல் மேலான இறைநிலையை பெற்றுத் தரும் பாதையில் குழப்பத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகவே ஆன்மீக கோட்பாடுகளையும் மேலான சாதனை முறைகளையும் தொகுத்து கீதையின் வடிவில் தனியாக ஏற்றி வைத்தார். இவ்வாறான ஆன்மீக கோட்பாடுகளை எடுத்து இயம்புகின்ற கீதையின் போதனைகளை தாங்கி வருவதே இந்த மூன்றாவது ஒளிப்பேழையாகும். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, மூன்றாவது அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த புத்தியானது உனக்காக ஞான மார்க்கம் என்னும் விஷயத்தில் கூறப்பட்டது என்று கூறினார். எத்தகைய புத்தி? அதுவே யுத்தம் செய் என்னும் புத்தி. வெற்றி பெற்றால் மகாமகிம் என்னும் நிலையை அடைவாய், தோற்றாலோ தெய்வத்துவம் என்னும் நிலையை பெறுவாய் என்பதாகும். வெற்றியில் எல்லாமே கிடைத்துவிடும், தோற்றாலும் கூட தெய்வத்துவம் கிடைக்கவே செய்கிறது. எனவே எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் லாபம் மற்றும் நஷ்டம் ஆகிய இரண்டிலுமே கண்டிப்பாக ஏதோ கொஞ்சம் கிடைக்கவே செய்கிறது. சிறிதளவு கூட பாதிப்பு என்பது இல்லவே இல்லை. அவர் பிறகு, இப்போது இதையே நீ நிஷ்காம கர்மயோகத்தின் விஷயத்தில் கேள். அந்த புத்தியுடன் இணைந்து நீ கர்மத்தின் பந்தங்களில் இருந்து நல்ல முறையில் விடுவிக்கப்பட்டு விடுவாய் என்று கூறினார். அதையடுத்து அவர் கர்மத்தின் சிறப்பு தன்மைகளின் மீது விளக்கம் அளிக்கிறார். கர்மத்தை செய்கின்ற சமயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியமான எச்சரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாக, பலனின் மீது ஆசை வைக்கக்கூடாது, ஆசைகளை அறவே விலக்கிவிட்டு கர்மத்தில் முன்னேறி செல்ல வேண்டும், கர்மத்தை செய்வதிலும் உனக்கு நம்பிக்கையின்மையும் கூடாது, இதன் மூலம் நீ கர்மபந்தங்களில் இருந்து விடுபட்டு விடுவாய் என்றார். விடுபட்டு விடுவது என்னவோ சரிதான், ஆனால் பாதையில் நம்முடைய நிலை அறியப்படவில்லை. ஆகவே அர்ஜுனனுக்கு நிஷ்காம கர்மயோகத்துடன் ஒப்பிடும்போது ஞான மார்க்கமே எளிமையானதாகவும் அடையக்கூடியதாகவும் தோன்றியது. அவன் கேள்வி கேட்டான், ஜெனார்தனா, நிஷ்காம கர்மத்துடன் ஒப்பிடும்போது ஞான மார்க்கமே உங்களுடைய பார்வையில் உயர்ந்ததென்றால் என்ன ஏன் இந்த பயங்கரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள்? கேள்வி இயல்பானதுதானே. ஒரே இடத்தை அடைவதற்கு இரண்டு பாதைகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒருவேளை நீங்கள் உண்மையாகவே அங்கே போக விரும்பினால் இவற்றில் எந்த பாதை எளிமையானது என்று அவசியம் கேள்வி எழுப்புவீர்கள். ஒருவேளை அப்படி எழுப்பவில்லை என்றால் நீங்கள் பயணியே கிடையாது. இதுபோன்றுதான் அர்ஜுனனும் கேள்வியை முன்வைத்தான்.
அர்ஜுனன் கூறுகிறான், ಜಾಯಸಿ ಚೇತ್ ಕರ್ಮಣಸ್ತೆ ಮತಾ ಬುದ್ಧಿರ್ಜನಾರ್ದನ ತತ್ಕಿಂ ಕರ್ಮಣಿ ಘೋರೇ ಮಾಂ ನಿಯೋಜಯಸಿ ಕೇಶವ.
ಮಕ್ಕಳ ಮೀದು ದಯಬುರಿಯುಂ ಜನಾರ್ದನ, ஒருவேளை நிஷ்காம கர்ம யோகத்துடன் ஒப்பிடும்போது ஞான யோகமே உயர்வானதாக கருதப்பட்டால், கேசவா, நீங்கள் என்னை பயங்கரமான இந்த கர்மயோகத்தில் ஏன் ஈடுபடுத்துகிறீர்கள்? நிஷ்காம கர்ம யோகத்தில் அர்ஜுனனுக்கு பயங்கரம் தென்படுகிறது. ஏனெனில் அதில் கர்மத்தை செய்வதற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது, பலனில் ஒருபோதும் இல்லை. கர்மத்தை செய்வதில் நம்பிக்கையின்மையும் இருக்கக்கூடாது. நிரந்தரமான சமர்ப்பணத்துடன் யோகத்தின் மீது மட்டுமே பார்வையை வைத்துக் கொண்டு கர்மத்திலேயே தொடர்ந்து ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆனால் ஞான மார்க்கத்திலோ தோற்றாலும் தெய்வத்துவம் இருக்கிறது, வெற்றி பெற்றாலோ மகா மகிம் என்ற நிலை கிடைக்கிறது. தன்னுடைய லாப நஷ்டத்தை தானே கணக்கிட்டவாறே முன்னேறி செல்ல வேண்டும். இம்முறையில் அர்ஜுனனுக்கு பற்றற்ற கர்மயோகத்துடன் ஒப்பிடும்போது ஞான யோகமே எளிமையாக தோன்றியது. எனவேதான் அவன் வேண்டினான்,
வ்யாமிஸ்ரேணேவ வாக்கேன புத்திம் மோஹயசீவ மே ததேகம் வத நிஷ்சித்ய யேன ஶ்ரேயோஹம் ஆப்னுயாம்.
நீங்கள் இந்த இரண்டையும் ஒன்றாக கூறி என் அறிவை குழப்பவே செய்கிறீர்கள். நீங்கள் எனது அறிவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை நீக்குவதற்கான முயற்சியில் அல்லவா இறங்கியுள்ளீர்கள்? எனவே இவற்றிலிருந்து ஒன்றை நிச்சயப்படுத்தி கூறுங்கள். அதன் மூலமாக நான் மேலான நன்மையாகிய மோட்சத்தை அடைவேனாக. இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார்,
லோகேஸ்மின் த்ரிவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயானக ஜ்ஞானயோகேன சாங்க்யானாம்
பாவமற்றவனே அர்ஜுனா, இந்த உலகில் உண்மையை தேடியறிந்து கொள்வதற்கு இரண்டு சிந்தனை ஓட்டங்கள் என் மூலமாக முன்பே சொல்லப்பட்டுள்ளது. இங்கே முன்பே என்பதற்கு எப்போதோ சத்திய யுகம் அல்லது திரேதாயுகத்தில் என்று அர்த்தம் கிடையாது. மாறாக இப்போதுதான் நிறைவு பெற்ற இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது என்று அர்த்தமாகும். ஞானிகளுக்காக ஞான மார்க்கமும் யோகிகளுக்காக நிஷ்காம கர்ம மார்க்கமும் சொல்லப்பட்டது. இரண்டு மார்க்கங்களுக்கும் ஏற்றவாறு கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும். கர்மம் தவிர்க்க முடியாத ஒன்றாகும்.
ந கர்மணா மனாரம்பா நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி.
அர்ஜுனா, மனிதர்கள் கர்மத்தை ஆரம்பிக்காமல் கர்மம் விடுபட்ட இறுதி நிலையை அடைந்து விடுவதில்லை. மேலும் ஆரம்பிக்கப்பட்ட கிரியையை துறந்து விடுவதால் மட்டுமே இறைவனை அடையப்பெறுதல் என்ற மேலான வெற்றியை பெற்றுவிடுவதும் இல்லை. இந்நிலையில் உனக்கு ஞான மார்க்கம் நல்லதென்று தோன்றினாலும் சரி, அல்லது பற்றற்ற கர்ம மார்க்கம் நல்லதென்று தோன்றினாலும் சரி, இரண்டிலுமே கர்மத்தை மட்டும் செய்துதான் ஆக வேண்டும். இவ்விடத்தில் பெரும்பாலோர் ஆன்மீக பாதையில் சுருக்கமான வழி ஏதேனும் இருந்தால் அதன் மூலமாக தப்பிச் சென்று விடலாமே என்று தேடத் தொடங்குகின்றனர். கர்மத்தை ஆரம்பிக்கவே வேண்டாம், நிஷ்காம கர்மி ஆகிவிட்டோம் என்பதை போன்ற தவறான கண்ணோட்டம் இருக்கக்கூடாது. எனவேதான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தை ஆரம்பிக்காமலேயே எவரும் நிஷ்கர்ம உணர்வை அடைவதில்லை. நல்லவை மற்றும் தீயவை ஆகிய கர்மம் விடுபட்ட நிலையை கர்மங்கள் எங்கே முடிவுறுகின்றனவோ அவ்வாறான மேலான நிஷ்காம கர்ம நிலையினை கர்மத்தை செய்து கொண்டே போய்தான் அடைய முடியும் என்கிறார். இதே போன்று பெரும்பாலோர், நாங்களோ ஞான மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள், ஞான மார்க்கத்திலோ கர்மம் என்பதே இல்லை என்றே கூறுகின்றனர். ஆனால் இவ்வாறு எண்ணிக்கொண்டு கர்மங்களை துறப்பவன் ஞானியாவதில்லை. ஆரம்பிக்கப்பட்டுள்ள கிரியையை துறப்பதால் மட்டுமே எவரும் இறைவனை நேரடியாக அறிந்து தெளிதல் என்னும் மேலான வெற்றியை அடைவதில்லை. ஏனெனில்
நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம க்ருத் கார்யதே யவஷஹ கர்ம சர்வ ப்ரக்ருதி ஜைர்குணை.
எந்த ஒரு மனிதனுமே எந்த காலத்திலும் கனப்பொழுது கூட கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏனெனில் எல்லோருமே இயற்கையில் இருந்து தோன்றிய குணங்களின் மூலமாக உந்தப்பட்டு கர்மத்தை செய்கின்றனர். இயற்கை மற்றும் இயற்கையில் இருந்து உருவான குணங்கள் எதுவரைக்கும் உயிருடன் உள்ளதோ அதுவரை எந்த ஒரு மனிதனுமே கர்மத்தை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், எல்லா கர்மங்களுமே ஞானத்தில் முடிவடைகின்றன. ஞானம் என்னும் நெருப்பு எல்லா கர்மங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது என்று கூறுகிறார். ஆகையால் இங்கேயோ அவர் கர்மத்தை செய்யாமல் எவரும் இருப்பதில்லை என்கிறார். இறுதியாக அந்த மகாபுருஷர் என்னதான் சொல்ல விரும்புகிறார்? அவர் சொல்ல விரும்புவது இதைத்தான். அதாவது, வேள்வியை செய்து கொண்டே போய் மூன்று குணங்களையும் கடந்து சென்ற பிறகு மனத்தின் அழிவு மற்றும் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்வதுடன் சேர்த்து வேள்வியின் இறுதி விளைவானது தோன்றிய பிறகுதான் கர்மம் அழிந்து விடுகிறது. அந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கிரியையானது முழுமை பெறுவதற்கு முன்பாக கர்மம் அழிவதில்லை. மேலும் இயற்கையானது அதுவரை நம் பிண்டத்தை விட்டுவிடுவதும் இல்லை.
கர்மேந்திரியாணி சையம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சார ச உச்சதே.
இவ்வாறு இருந்தும் கூட குறிப்பாக மூடர்களோ புலன்களை வழுக்கட்டாயமாக கட்டுப்படுத்திக் கொண்டு புலன் இன்பங்களை மனத்தால் அசை போட்ட வண்ணம் இருக்கின்றனர். அவர்கள் கபடர்கள் வேசதாரிகளே ஒழிய ஞானிகள் அல்லர். இதிலிருந்து ஸ்ரீகிருஷ்ணருடைய காலத்திலும் கூட இத்தகைய மூட நம்பிக்கைகள் இருந்துள்ளன என்பது தெளிவாகிறது. மக்கள் செய்ய தகுதியுடைய செயல்களை கைவிட்டு புலன்களை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்திக் கொண்டு உட்கார்ந்து கொள்கின்றனர். மேலும் அவர்கள் நான் ஞானி, முழுமை பெற்றவன் என்றெல்லாம் வேறு சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ அவர்களையெல்லாம் கீழ்த்தரமானவர்கள் என்கிறார். ஞான மார்க்கம் பிடித்திருந்தாலும் சரி, அல்லது நிஷ்காம கர்மயோகம் பிடித்திருந்தாலும் சரி, இரண்டு மார்க்கங்களிலுமே கர்மத்தை மட்டும் செய்துதான் ஆக வேண்டும்.
யஸ்த்விந்த்ரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்த்ரியை கர்மயோகம் அசக்த சவிசிஷ்யதே.
அர்ஜுனா, எவனொருவன் மனத்தால் புலன்களை தன்வயப்படுத்திக் கொண்டு மனத்தளவில் கூட புலன் இன்ப நுகர்ச்சிகளை சிந்திக்காமல் முழுமையாக பற்றுக்களில் இருந்து நீங்கியவனாக புலன்களைக் கொண்டு கர்மயோகத்தை கடைபிடித்து வருகின்றானோ அவனே சிறந்தவன். சரியாக கர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது வரைக்கும் புரிந்துவிட்டது. ஆனால் எந்த கர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. இது பற்றி கூறுகிறார்.
நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோய கர்மண ஷரீரயாத்ராபி சதே ந ப்ரசித்தேத கர்மண.
அர்ஜுனா, நீ நிச்சயிக்கப்பட்டு உள்ள கர்மத்தை செய். அதாவது கர்மங்களோ பலவகைப்பட்டன. அவற்றிலிருந்து ஏதோ ஒன்று மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதே நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய். கர்மத்தை செய்யாமல் இருப்பதை விட கர்மத்தை செய்வதே உயர்வானது. எனவேதான் செய்து கொண்டே இருந்து கொஞ்ச தூரத்தினை கடந்து விட்டாயானால் ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளதைப் போன்று மாபெரும் பிறப்பு இறப்பு என்ற பயத்திலிருந்து உன்னை விடுவிக்க வல்லதாக அமையும். எனவேதான் உயர்வானது எனப்படுகிறது. கர்மத்தை செய்யாவிட்டால் உன்னுடைய உடல் பயணமும் முடிவுக்கு வரப்போவதில்லை. உடல் பயணம் என்பதற்கு எல்லோரும் சொல்லும் பொருள் இதுதான். உடல் நிர்வாகம், உடலை பேணி பாதுகாப்பது. எந்த மாதிரியான உடல் நிர்வாகம்? நீங்கள் என்ன, இந்த உடலா? இந்த மனிதன் பிறவி பிறவியாக யுக யுகாந்தரங்களாக உடல்களில்தானே மாறி மாறி பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறான். எவ்விதம் ஆடையானது பழுதடைந்து போய்விட்டால் மாற்றிக்கொள்கிறோமோ அவ்விதமே புழு பூச்சிகள் முதல் மனிதர் வரை மற்றும் பிரம்மாவிலிருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மாறிக்கொண்டே இருக்கும் இயல்புடையவை. உயர்ந்த தாழ்ந்த பிறவிகளில் பாரபட்சமின்றி இந்த உயிரானது மாறி மாறி உடல்களில் தானே பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறது. கர்மமோ இந்த பயணத்தை ஒரு முடிவிற்கு கொண்டு வந்து முழுமை பெறச் செய்கின்ற வல்லமை படைத்தது. இன்னும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும் என்று இருப்பதாக வைத்துக் கொள்வோம். பயணம் தொடர்கிறது. இப்போதைய நிலையில் அவன் ஒரு பயணிதான், போய்கொண்டிருக்கிறான். அவன் மற்றொரு உடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். எப்போது லட்சியம், அதாவது சேருமிடம் அடையப்படுகிறதோ அப்பொழுதுதான் பயணமும் முடிவிற்கு வருகிறது. பரமாத்மாவில் நிலை பெற்று விட்ட பிறகு இந்த ஆத்மாவிற்கு உடல்களில் பயணம் செய்ய வேண்டியிருக்காது. அதாவது உடலை துறப்பது மற்றும் உடலை ஏற்பது என்ற வரிசை கிரமம் முடிவுக்கு வந்து விடுகிறது. எனவே இந்த மனிதன் மறுபடியும் உடல்களில் பயணம் செய்ய வேண்டியதில்லை என்றொரு நிலையை தரும் வல்லமை இந்த கர்மத்திற்கு உண்டு. அர்ஜுனா, இந்த கர்மத்தை செய்து நீ உலகியல் பந்தங்கள் என்னும் தலைகளிலிருந்து விடுதலை பெற்று விடுவாய். கர்மம் என்பது உலகியல் பந்தங்களிலிருந்து முக்தி அளிக்கும் வல்லமை உடையது. இப்பொழுது அந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம் எது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இது பற்றி கூறுகிறார்.
யக்யார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சர.
அர்ஜுனா, வேள்வியை செயல்முறைப்படுத்துவதையே கர்மம் என்கிறோம். வேள்வியை நிறைவு செய்வதற்காக கடைபிடிக்கப்படுவதே கர்மமாகும். இதிலிருந்தே கர்மம் என்பது ஒரு நிச்சயிக்கப்பட்டுள்ள செயல்முறை என்பது தெளிவாகிறது. இதைத் தவிர செய்யப்படுகின்ற மற்றவையெல்லாம் கர்மம் ஆகாதா என்ன? ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு இல்லை, அவை கர்மம் அல்ல என்கிறார். இந்த வேள்வியின் செயல்முறையை தவிர்த்து இவ்வுலகில் செய்யப்படுபவை அனைத்தும் மொத்த உலகமும் இரவும் பகலும் எவற்றில் மூழ்கி கிடக்கின்றனவோ அவை அனைத்துமே இதே உலகில் அவர்களை பந்தப்படுத்துவை ஆகுமே தவிர அவையெல்லாம் கர்மமாகாது. கர்மம் எனப்படுவதோ உலகியல் பந்தங்களிலிருந்து விடுதலை பெற்றுத் தருவது ஆகும். வேள்வியின் செயல்முறை மட்டுமே கர்மம் எனப்படும். வேள்வியை நிறைவேற்றுவதற்காக கடைபிடிக்கப்படுவதே கர்மம் எனப்படும். எனவே அர்ஜுனா, அந்த வேள்வியை நிறைவேற்றுவதற்காக சேர்க்கை தோஷங்களில் இருந்து விலகி நின்று நல்ல முறையில் கர்மத்தை கடைபிடித்து வா. சேர்க்கை தோஷத்திலிருந்து விலகியிராமல் இந்த கர்மம் நிகழ்வதில்லை. இப்போது நாம் வேள்வியின் செயல்முறையே கர்மம் என்பதை புரிந்து கொண்டோம். ஆனால் இங்கே மறுபடியும் எதனை செய்ய வேண்டுமோ அந்த வேள்வி என்பது எது என்ற ஒரு புதிய கேள்வி தோன்றிவிட்டது. இதற்காக முதலில் வேள்வியை பற்றி ஒன்றும் கூறாமல் ஸ்ரீகிருஷ்ணர் வேள்வி எங்கிருந்து வந்தது, அது என்ன தருகிறது, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் ஆகியவற்றை விளக்க ஆரம்பிக்கிறார். மேலும் நான்காவது அத்தியாயத்தில் சென்று நாம் எதற்கு செயல் வடிவம் தருவதால் நம் மூலமாக கர்மம் நிகழத் தொடங்குமோ அந்த வேள்வி என்பது என்ன என்பதை தெளிவாக விளக்கி அருள்கிறார். யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணருடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், அவர் எதை பற்றி விளக்க விரும்புகிறாரோ முதலில் அதனுடைய சிறப்பு தன்மைகளை பற்றி விளக்கி அதன் மீது நம்பிக்கை ஏற்படச் செய்கிறார். அதற்கு பிறகு அதனை கடைபிடித்து ஒழுகும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய எச்சரிக்கைகளின் மீது விளக்கம் அளிக்கிறார். கடைசியில் அதன் முக்கியமான மையக் கொள்கையை தெளிவாக விளக்கி அருளி அதனை நிலைநாட்டுகிறார்.
சஹயஜ்ஞாஹ ப்ரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச ப்ரஜாபதிஹ அனேன ப்ரஸவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமது.
படைப்பு கடவுளாகிய பிரம்மா படைப்பின் ஆரம்பத்தில் வேள்வியுடன் கூடிய குடிமக்களை உருவாக்கி இந்த வேள்வியின் மூலமாக விருத்தி அடையுங்கள், இந்த வேள்வியானது உங்களுடைய இஷ்ட காமது, அதாவது எதில் கெடுதல் என்பதே இல்லையோ அந்த அழிவற்ற இஷ்ட தெய்வமாகிய பரமாத்மாவுடன் தொடர்பான ஆன்மீக ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்று கூறினார். வேள்வியுடன் கூடிய குடிமக்களை யார் உருவாக்கினார்? பிரஜாபதியாகிய பிரம்மா உருவாக்கினார். யார் இந்த பிரம்மா? இந்த பிரஜாபதி எனப்படுவது யார்? உண்மையில் எவர் ஒருவர் பிரஜைகளின் மூல ஊற்றுக்கண்ணாகிய பரமாத்மாவில் நுழைவு பெற்றுவிட்டாரோ அந்த மகாபுருஷரே பிரஜாபதி எனப்படுகிறார். புத்தியே பிரம்மா எனப்படுகிறது. அகங்காரமே சிவன், புத்தியே பிரம்மா, மனமே சந்திரன், சித்தமே மகான். அந்த சமயத்தில் புத்தியானது வெறும் இயந்திரமாக செயல்படுகிறது. அந்த மகாபுருஷருடைய வாக்கின் மூலமாக அந்த பரமாத்மாவே பேசுகிறார். இறை வழிபாட்டிற்கான உண்மையான செயலை ஆரம்பித்து விட்ட பிறகு புத்தியானது மேன்மேலும் உயர்வடைந்து கொண்டே செல்கிறது. ஆரம்ப நிலையில் அந்த புத்தியானது பிரம்ம வித்தையுடன் இணைந்துள்ள காரணத்தால் பிரம்ம வித் என்று அழைக்கப்படுகிறது. படிப்படியாக நுகர்ச்சி ஆசைகள் அழிந்த பிறகு பிரம்ம வித்தையில் மேன்மையடைந்து விட்ட காரணத்தினால் அதுவே பிரம்ம வித்தர் என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் உயர்ந்து மிகவும் நுட்பமடைந்து விட்டால் அந்த புத்தியின் நிலையே மேலும் நன்றாக விரிந்து மலர்ந்து விடுகிறது. அந்த நிலை பிரம்ம வித் வரியான் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நிலையை அடைந்துள்ள பிரம்மவித் வேத்தா எனப்படும் மகாபுருஷர் மற்றவர்களையும் உயர்வான ஆன்மீக மார்க்கத்திற்கு அழைத்து வருகின்ற அதிகாரத்தை பெற்றுவிடுகிறார். புத்தியின் உச்ச நிலையே பிரம்ம வித் வரிஷ்டர், அதாவது இஷ்ட தெய்வம் முழுக்க முழுக்க நிரம்பி வழிகின்ற நிலையை எட்டிய பிரம்மவித் என்று இதற்கு பொருள். இத்தகைய நிலையை அடைந்துள்ள மகாபுருஷர் குடிமக்களின், அதாவது பிரஜைகளின் மூல ஊற்றுக்கண்ணாகிய பரமாத்மாவில் நுழைவு பெற்று அவரிலேயே நிலைத்து விடுகிறார். அத்தகைய மகாபுருஷருடைய புத்தி வெறும் இயந்திரம் மட்டுமே ஆகும். அவரே பிரஜாபதி என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் இயற்கையின், அதாவது மனித இயல்பில் அமைந்துள்ள இன்ப துன்பங்கள் எனப்படும் வேற்றுமை உணர்வுகளையெல்லாம் நன்கு அலசி ஆராய்ந்து இந்த ஆராதனை கிரியையை படைக்கின்றார். வேள்வியை செயல்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலான வினைகளை தருவதே குடிமக்களை உருவாக்குதல் எனப்படுகிறது. இதற்கு முன்பு மனித சமுதாயம் சுய உணர்வின்றி எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாதவர்களாக இருந்தனர். படைப்பு தொடக்கமற்றது. வேள்வியில் ஈடுபடுவதற்கு ஏற்றவாறு அவற்றை நெறிப்படுத்துவதே உருவாக்குதல் அல்லது ஒழுங்குமுறைப்படுத்துதல் எனப்படுகிறது. அத்தகைய மகாபுருஷர் படைப்பின் ஆரம்பத்தில் வேள்வியுடன் கூடிய குடிமக்களை உருவாக்கினார். கல்பம் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வை தருகிறது. வைத்தியர்கள் கல்பத்தை தயாரித்து கொடுக்கின்றனர். ஒரு சிலர் காயக்கல்பத்தை தயாரிக்கின்றனர். இது கனப்பொழுது மட்டுமே நீடிக்கின்ற இந்த அழியும் உடலுக்கான கல்பமாகும். ஆனால் இந்த உலகம் என்னும் பெருநோயில் இருந்து விடுதலை கிடைக்கச் செய்வதே உண்மையான கல்பமாகும். இறை ஆராதனையின் ஆரம்பமே அத்தகைய கல்பத்திற்கான தொடக்கமாகும். ஆராதனை முழுமையாக நிறைவு பெற்றுவிட்டால் உங்களுடைய கல்பமும் அத்துடன் நிறைவடைகிறது. இம்முறையில் பரமாத்மாவில் நிலை பெற்ற மகாபுருஷர்கள் இறை வழிபாட்டின் ஆரம்பத்தில் வேள்வியுடன் கூடிய வினைகளை, அதாவது சம்ஸ்காரங்களை ஒருங்கிணைத்து இந்த வேள்வியால் நீங்கள் விருத்தி அடையுங்கள் என்று கூறி அறிவினார். இந்த வேள்வியானது இஷ்ட தெய்வம் தொடர்பான உயர் ஆன்மீக ஆசைகளை நிறைவேற்றுவது ஆகும். பரமாத்மாவே இஷ்ட தெய்வம். அந்த பரமாத்மாவுடன் தொடர்புடைய உயர் ஆன்மீக ஆசைகளை நிறைவேற்ற வல்லதாகும். இந்த வேள்வியானது நேரடியாக அந்த பரமாத்மாவை பெற்று தந்துவிடுமா, அல்லது படிப்படியாகத்தான் சென்று அவரை அடைய முடியுமா என்று ஒரு கேள்வி எழுவதும் இயல்பானதே.
தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவ பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய பரமவாப்ஸ்யத.
இந்த வேள்வியின் மூலமாக தேவதைகளை உயர்வடையச் செய், அதாவது தெய்வீக செல்வங்களை பெருகச் செய். அந்த தேவதைகள் உங்களை உயர்வடையச் செய்வார்கள். இந்த முறையில் ஒருவருக்கு ஒருவர் உயர்வடையச் செய்து கொண்டே போய் மிகவும் உயர்வானதை அடைந்த பிறகு மேலும் அடைவதற்கென்று வேறொன்றும் எஞ்சியிருப்பதில்லையோ அந்த பரம நன்மையாகிய இறைவனை அடைவாயாக. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேள்வியில் நுழைவு பெற ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதய தேசத்தில் தெய்வீக செல்வங்கள் நிறைந்து கொண்டே செல்ல ஆரம்பிக்கும். பரமாத்மா ஒருவரே உள்ளதொரு பரம தெய்வம். அந்த பரம தெய்வத்துள் நுழைவு பெற்று தருகின்ற செல்வம் நமது உள்மனதில் உள்ள ஒருமுகப்பட்ட எண்ண ஓட்டங்களாகிய அவற்றையே தெய்வீக செல்வம் என்கிறோம்.
அவை நமக்கு அந்த பரம தெய்வத்தை பெற்றுத் தருகின்றன. எனவேதான் தெய்வீக செல்வம் எனப்படுகிறது.
இஷ்டான் போகான் ஹிவோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதா தைர்தத்தான ப்ரதாயைப்யோ
வேள்வியின் மூலமாக நன்கு பராமரிக்கப்படுகின்ற தேவதைகள் தெய்வீக செல்வங்கள். உங்களுக்கு இஷ்ட தெய்வம், அதாவது ஆராதனைக்கு உரிய தெய்வம் சத்குரு தொடர்புடைய உயர் ஆன்மீக அனுபவங்களை தரும். இதைத் தவிர வேறொன்றும் இல்லை. சத்குரு ஒருவர் மட்டுமே கொடுப்பவர். இஷ்ட தெய்வத்தை அதாவது சத்குருவை அடைவதற்கு இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இந்த தெய்வீக குணங்களை வளர்த்துக் கொள்ளாமலேயே இந்த நிலையை அனுபவிப்பவன் நிச்சயமாகவே திருடனாவான். அந்த நிலையை அவன் அடையவே இல்லை எனும் பொழுது அதை அவன் எப்படி அனுபவிப்பான்? ஆனால் கண்டிப்பாக அவன் நாங்கள் முழுமை அடைந்தவர்கள், தத்துவ தரிசிகள் என்று சொல்லத்தான் செய்கிறான். அவ்வாறு சுய தம்பட்டம் அடித்துக் கொள்பவன் இந்த பாதையில் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு போலித்தனமான முகமூடியை அணிந்து திரிகிறான். அவன் நிச்சயமாகவே திருடன் தானே தவிர இறைநிலையை அடையப்பெற்றவன் இல்லை. சரி, அது இருக்கட்டும். இறைவனை அடைபவன் என்ன பெறுகிறான்?
யக்யசிஷ்டாஷினஃ சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஃ முஞ்சதே தே த்வகம் பாபா யே பசந்த்யாத்மகாரணாத்.
வேள்வியில் எஞ்சுகின்ற அன்னத்தை உண்கின்ற சாதுக்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து விடுகின்றனர். தெய்வீக செல்வங்களை பெருக்கிக் கொண்டே சென்று அதன் நல்ல விளைவாக இறைவனை அடைகின்ற காலமே வேள்வி முழுமை அடைகின்ற காலமாகும். வேள்வி நிறைவடைந்த பிறகு அதில் எஞ்சுகின்ற பிரம்மமே அன்னமாகும். இதையேத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் வேறு விதமாக கூறுகிறார். யஜ்ஞ சிஷ்டாமிருத புஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். வேள்வியானது எதை படைக்கிறதோ அந்த அன்னத்தை பருகுபவனே பிரம்மத்தில் நிலை பெறுகிறான். இங்கேயோ அவர் வேள்வியில் எஞ்சுகின்ற அன்னத்தை பருகுகின்றவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று விடுகிறான் என்கிறார். சாதுக்கள் என்னவோ விடுதலை பெற்று விடுகின்றனர், ஆனால் பாவிகளோ மோகத்தின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற இந்த உடல்களுக்காகவே ஜீரணிக்கப்படுகின்றனர். அவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். அவர்கள் இறை வழிபாட்டினை செய்தனர், இறை ஆராதனையை புரிந்து கொண்டனர், அதில் தீவிரமாகவும் ஈடுபட்டனர். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு இனிய ஆசையை தோற்றுவித்துக் கொண்டு உடலுக்காகவும் அந்த உடல்களை சார்ந்த உறவுகளுக்காகவும் ஏதேனும் கிடைக்குமா என்றும் எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொண்டனர். அவர்களுக்கு ஆசைப்பட்டது கிடைத்து விடலாம், ஆனால் அவற்றையெல்லாம் அனுபவித்த பிறகு இறை ஆராதனையை எங்கிருந்து ஆரம்பித்தார்களோ அதே இடத்திற்கு வந்து நிற்க வேண்டியிருக்கும். இதைவிட பெரிய இழப்பு வேறு என்னவாக இருக்க முடியும்? இந்த உடலே அழியக்கூடியது எனும்போது அதன் மூலமாக அனுபவிக்கப்படுகின்ற சுகபோகங்கள் எதுவரை துணை நிற்கும்? அவர்கள் இறை வழிபாட்டினை என்னவோ செய்கிறார்கள், ஆனால் பாவத்தையே உண்கிறார்கள். அமிர்தம் இருக்கையில் அவர்கள் விஷத்தை அருந்துகிறார்கள். அவர்கள் அழிவடைவதில்லை, ஆனால் வழிபாட்டில் முன்னேற மாட்டார்கள். எனவேதான் ஸ்ரீகிருஷ்ணர் பற்றற்ற உணர்வுடன் கர்மத்தை செய்வதை வலியுறுத்துகிறார். இதுவரை ஸ்ரீகிருஷ்ணர் வேள்வியானது மிகவும் உயர்வான இறைநிலையை பெற்றுத் தருகிறது, வேள்வியின் உருவாக்கம் மகா புருஷர்கள் மூலமாக நடைபெறுகிறது என்பதையெல்லாம் கூறினார். ஆனால் அந்த மகா புருஷர் குடிமக்களை உருவாக்குவதில் ஈடுபடுவது ஏன்? இது பற்றியும் கூறுகிறார்.
அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ யக்யாத் பவதி பர்ஜன்யோ யக்யஹ கர்ம சமுத்பவஹ. கர்ம ப்ரஹ்மோத்பவம் வித்தி ப்ரஹ்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் ப்ரஹ்ம நித்யம் யக்ஞே ப்ரதிஷ்டிதம்.
மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களும் இந்த அன்னத்தில் இருந்துதான் உற்பத்தியாகின்றன. அன்னம் பிரம்மேதி வியஜானாத். தைத்திரிய உபனிஷதம். அன்னமே பரமாத்மா ஆகும். அந்த பிரம்மாமிர்தத்தை குறிக்கோளாக கொண்டுதான் மனிதர்கள் வேள்வியில் தீவிரமாக ஈடுபடுகின்றனர். அன்னத்தின் உற்பத்தி மழையினால் உண்டாகிறது. மேகங்களால் பெய்கின்ற மழையினால் அல்ல, மாறாக இறைவனின் அருள் மழையினாலேயே ஆகும். முற்பிறவியில் சாதகனால் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த வேள்விகளின் பயன்களே இப்பிறவியில் அவனுக்கு சாதனையானது எந்த இடத்தில் விடுபட்டிருந்ததோ அங்கிருந்து இறை அருளாக பொழிகிறது. இன்றைய வழிபாடானது நாளை அருள் வடிவமாக கிடைக்கிறது. ஆதலால் அருள் மழையானது வேள்வியின் மூலம் உண்டாகிறது எனப்படுகிறது. எல் முதலான வித்துக்களை நெருப்பில் இட்டு எரிப்பதால் மழை பொழிகின்றது என்றால் உலகில் உள்ள பெரும்பாலான பாலைவன பூமிகள் ஏன் தரிசாகவே கிடக்கிறது? அவை அனைத்தும் பசுமையானதாகிவிடாதா என்ன? ஆகவே அருள் மழையே வேள்வியின் பயன் என்று அறிய வேண்டும். இந்த வேள்வியானது கர்மத்தின் மூலமாகவே தோன்றுகிறது. அந்த கர்மத்தால் வேள்வியானது நிறைவு பெறுகிறது. அந்த கர்மம் வேதத்திலிருந்து உற்பத்தியாகிறது என்று அறிந்து கொள். வேதம் பிரம்மத்தில் நிலை பெற்றுள்ள மகா புருஷர்களின் திருவாக்குகள் ஆகும். எந்த தத்துவமானது வெளிப்படாமல் இருந்ததோ அதனை நேரடியாகவே தரிசனம் செய்து அனுபூதியில் அறிந்து கொள்வதற்கு பெயரே வேதமாகுமே தவிர ஏதோ கொஞ்சம் ஸ்லோகங்கள் அடங்கிய நூல் திரட்டு அல்ல. வேதம் அழிவற்ற பரமாத்மாவில் இருந்து தோன்றுகின்றது என்று அறிந்து கொள். அவற்றை வெளிப்படுத்துவது என்னவோ மகாத்மாக்கள் தான். ஆனால் அவர்கள் பரமாத்மாவுடன் ஒன்று கலந்து அவருடைய இயல்பை அடைந்துவிட்டதால் அவர்கள் வாயிலாக அந்த அழிவற்ற பரமாத்மாவே பேசுகிறார். எனவேதான் வேதம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது எனப்படுகிறது. மகா புருஷர்கள் இந்த வேதத்தை எங்கிருந்து பெற்றார்கள் என்று கேட்டால், வேதங்கள் அழிவற்ற பரமாத்மாவில் இருந்து உற்பத்தியாகிறது என்பதே பதிலாகும். அந்த மகா புருஷர்களோ பரமாத்மாவை ஒத்த இயல்பை அடைந்தவர்கள். அவர்கள் வெறும் இயந்திரமாக செயல்படுகின்றனர். எனவேதான் அவர்கள் மூலமாக பரமாத்மாவே பேசுகிறார். ஏனெனில் வேள்வியின் மூலமாகவே மனமானது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு விடுகின்ற காலத்தில் அந்த பரமாத்மா தோன்றுகிறார். இதனால் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள மேலான அழிவற்ற பரமாத்மா எப்பொழுதும் வேள்வியிலேயே நிலை பெற்று இருக்கிறார். வேள்வியே அவரை அடைவதற்கான ஒரே வழியாகும். இதை மேலும் வலியுறுத்தியபடியே,
ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதி ஹயஹ அகாயுரிந்த்ரியா ராமோ மோகம் பார்த்த சஜீவதி.
பார்த்தனே, எவனொருவன் இந்த உலகத்தில் மனித உடலை பெற்ற பிறகும் சாதனை சக்கரத்திற்கு ஏற்ப நடக்கவில்லையோ, தெய்வீக குணங்கள் எனப்படும் தெய்வீக செல்வங்களை உயர்த்துதல், ஒருவரை ஒருவர் முன்னேற்றுவதன் மூலம் குறைவற்ற அழிவற்ற இறைவனை அடைதல், இந்த வரிசை கிரமத்திற்கு ஏற்ப நடக்கவில்லையோ, புலன்களின் இன்பங்களையே நாடுகின்ற அவற்றின் ஓய்வையே விரும்புகின்ற அந்த பாவி மனிதன் வீணாகவே வாழ்கிறான். சகோதரர்களே, யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் கர்மத்தின் பெயரை மட்டுமே உச்சரித்தார். இந்த அத்தியாயத்திலோ நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய் என்று கூறினார். வேள்வியின் செயல்முறையே கர்மம் எனப்படுகிறது. இதை தவிர செய்யப்படுகின்ற அனைத்துமே இதே உலகில் நம்மை பந்தப்படுத்துவவை ஆகும். எனவேதான் சேர்க்கை தோஷங்களில் இருந்து விலகி இருந்து கொண்டு அந்த வேள்வியின் முழுமையாக நிறைவேற்றி முடிப்பதற்காக இந்த கர்மத்தை கடைபிடி என்று அவர் வேள்வியின் சிறப்பு தன்மைகள் மீது விளக்கம் அளிக்கிறார். வேள்வியானது பிரம்மத்திலிருந்து உற்பத்தியாகிறது என்றும் கூறினார். குடிமக்கள் அன்னத்தையே குறிக்கோளாக கொண்டு இந்த வேள்வியில் ஈடுபடுகிறார்கள். வேள்வியானது கர்மத்திலிருந்தும் கர்மமானது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வேதத்திலிருந்தும் உற்பத்தியாகிறது. வேத மந்திரங்களை கண்டறிந்து வெளிப்படுத்துவது மகாபுருஷர்கள்தான். அவர்களுடைய தன்னுணர்வு அழிந்து போய்விட்டது. இறைவனில் ஒன்றியவுடன் அழிவற்ற பரமாத்மா மட்டுமே எஞ்சி இருக்கிறார். எனவேதான் வேதம் பரமாத்மாவில் இருந்து தோன்றுகிறது. இதுவரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் வேள்வி என்றால் என்ன என்பது பற்றி ஒன்றும் கூறவில்லை. இந்த வேள்வியை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டுமா? இதற்கு முடிவு என்ற ஒன்றும் உண்டா? இது பற்றி யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்.
யஸ்த்வாத்மரதிரேவஸ்யாத் ஆத்மத்ருப்தஶ்ச மானவஃ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஃ தஸ்ய கார்யம் ந வித்யதே.
ஆனால் எவர் ஒருவர் ஆன்மாவில் மட்டுமே திளைத்தவராக, ஆன்மாவில் மட்டுமே திருப்தி உடையவராக, ஆன்மாவில் மட்டுமே மகிழ்ச்சி அடைபவராக இருக்கிறாரோ, அத்தகையவருக்கு எந்த கடமையும் இருப்பதில்லை. இதுவே அடைய வேண்டிய லட்சியமாக இருந்தது. எப்பொழுது புலன்களுக்கு அப்பாற்பட்ட என்றும் நிலையான மாறாத அழிவற்ற ஆன்ம தத்துவம் அடையப்பட்டுவிட்டதோ, அதற்கு மேல் எதை போய் தேடிக்கொண்டிருப்பது? அத்தகைய மகாபுருஷருக்கு கர்மம் செய்ய வேண்டிய அவசியமும் இருப்பதில்லை. இறை ஆராதனையில் ஈடுபட வேண்டிய கட்டாயமும் இல்லை. ஆன்மா மற்றும் பரமாத்மா ஆகிய இரண்டுமே சமமான அர்த்தத்தையே தருகின்றன. இதையே அவர் மறுபடியும் விவரிக்கிறார்.
நைவ தஸ்ய க்ரிதே நார்த்தோ நாக்ரிதே நேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்யபாஶ்ரயஃ.
இந்த உலகில் அத்தகைய மகாபுருஷருக்கு கர்மம் செய்வதால் எந்த லாபமும் கிடையாது, கர்மம் செய்யாமல் இருப்பதால் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் இதற்கு முன்பு கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. அவருக்கு மனித உட்பட எல்லா உயிரினங்களிடமும் சுயநலத்துடன் கூடிய எந்த ஒரு தொடர்பும் இருப்பதில்லை. ஆன்மாவே என்றும் நிலையானது, என்றும் உள்ளது, புலன் உணர்வுகளை கடந்து விளங்குவது, மாற்றங்கள் இல்லாதது, அழிவற்றதும் ஆகும். எப்போது அந்த ஆன்மாவை அடைந்து விட்டாரோ அதிலேயே திருப்தி உடையவராகவும், அதிலேயே மகிழ்ச்சி அடைபவராகவும், அதிலேயே ஆழ்ந்து நிலை பெற்றும் விடுகிறார். அதற்கு மேல் வேறு ஒரு நிலை இல்லை எனும்போது எதை போய் தேடுவது? என்னதான் கிடைக்கும்? அந்த மகாபுருஷருக்கு கர்மத்தை செய்யாமல் விட்டுவிடுவதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏனெனில் நல்ல மற்றும் தீய எண்ணங்கள் எங்கே பதிகின்றனவோ அந்த சித்தமே இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு ஒட்டுமொத்த உயிரினங்கள், வெளி உலகம் மற்றும் அகத்தில் எழும் சங்கல்பங்களின் படலம் ஆகியவை அனைத்தும் கொஞ்சம் கூட அர்த்தமற்றவைகளாகிவிட்டன. பரமாத்மா ஒருவரே மிக உயர்ந்த பொருளாக இருந்தார். அவரே கிடைத்துவிட்ட பிறகு பிறவற்றால் அவருக்கு என்ன பயன் இருக்க முடியும்?
தஸ்மாதசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ யாச்சரன் கர்ம பரமாப்னோதி புருஷ.
இந்த நிலையை அடைவதற்காக நீ பற்றுக்கள் அனைத்தும் நீங்கியவனாகி நிரந்தரமாக செய்யத்தகுந்த கர்மத்தை நல்ல முறையில் செய். ஏனெனில் பற்றற்றவனே கர்மத்தை செய்து பரமாத்மாவை அடைகிறான். நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம், செய்ய தகுந்த கர்மம் இரண்டும் ஒன்றுதான். கர்மத்தை செய்வதற்கு தூண்டுணர்வை தந்தபடியே அவர் மறுபடியும் கூறுகிறார்,
கர்மணைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயஹ லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி.
ஜனகர், ஜனகர் என்றால் ராஜா ஜனகர் இல்லை, பிறப்பு அதாவது ஜென்மம் அளிப்பவரே ஜனகர் ஆவார். யோகமே ஜனகர் என்பதாகும். அதுவே உங்களுடைய உண்மை இயல்பாகிய ஆன்ம வடிவத்தை பிறப்பிக்கிறது, அதனை வெளிப்படுத்துகிறது. யோகம் கைகூட பெற்ற ஒவ்வொரு மகாபுருஷருமே ஜனகர் ஆவார். அவ்வாறு யோகம் கைகூட பெற்ற எத்தனையோ ரிஷிகள் ஜனகாதய ஜனகர் முதலான ஞானியர் பெருமக்களாகிய மகாபுருஷர்களும் கர்மங்களின் மூலமாகவே மேலான வெற்றி எனப்படும் பரமசித்தியை அடைந்துள்ளனர். பரமசித்தி என்றால் பரம தத்துவமாகிய பரமாத்மாவை அடைதல் என்று பொருள். ஜனகர் முதலான பண்டை காலத்தில் தோன்றிய மகரிஷிகள் அனைவருமே வேள்வியின் செயல்முறை எனப்படுகின்ற இந்த செய்ய தகுந்த கர்மத்தை செய்து அதன் மூலமாகத்தான் வீடு பெற்றை அடைந்துள்ளனர். ஆனால் இறைவனை தரிசித்து முக்தி அடைந்த பிறகு அவர்களும் கூட பின்வரும் சமுதாயத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு கர்மத்தை தொடர்ந்து செய்கின்றனர். எனவே நீயும் இறைவனை தரிசித்து முக்தி அடைவதற்கும் அவ்வாறு முக்தி அடைந்த பிறகு உலக நாயகனாக உருவாவதற்கும் இந்த செய்வதற்குரிய கர்மத்தை செய்யும் தகுதி உடையவன் ஆவாய்.
ஏன் இப்போதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் இறைவனை தரிசித்து முக்தி அடைந்த பிறகு மகாபுருஷருக்கு கர்மம் செய்வதால் எந்த ஒரு லாபமும் இல்லை, கர்மம் செய்யாமல் விட்டுவிடுவதால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, அப்படி இருந்த பிறகும் கூட பின்வரும் சமுதாயத்தினரின் நலனை கருதியும் உலக நன்மை ஆகியவற்றை உருவாக்குவதற்காகவும் நல்ல முறையில் நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை தொடர்ந்து அனுசரிக்கிறார் என்று கூறியிருந்தார்.
யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்ததே.
மனிதருள் சிறந்த மகாபுருஷர்கள் எவற்றையெல்லாம் கடைபிடித்து வருகிறார்களோ மற்றவர்களும் அவற்றையே பின்பற்றுகின்றனர். அந்த மகாபுருஷர்கள் எவற்றையெல்லாம் சான்றாக எடுத்துரைக்கிறார்களோ உலகம் அவற்றையே ஏற்று நடக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் முதலில் ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்ற ஆன்மாவில் மட்டுமே திருப்தி காண்கின்ற மகாபுருஷருடைய வாழ்வியலை பற்றி தெளிவுபடுத்தினார். அவரை பொறுத்தவரையில் கர்மத்தை செய்வதால் எந்த ஒரு லாபமும் இல்லை, கர்மத்தை செய்யாமல் இருப்பதால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, அதற்கு பிறகும் கூட ஜனகர் முதலாகிய மகாபுருஷர்களும் கர்மத்தில் நல்ல விதமாக ஈடுபட்டு வந்தனர். இங்கே அந்த மகாபுருஷர்களுடன் ஸ்ரீகிருஷ்ணரும் மெதுவாக தம்மையும் ஒப்பிட்டு தானும் ஒரு மகாபுருஷர் என்று அறிவிக்கிறார்.
நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன ஞானவாப்தமவாப்தவ்யம் வர்த ஏவ ச கர்மணி.
பார்த்தனே, எனக்கு இந்த மூன்று உலகங்களிலும் எந்த ஒரு கடமையும் இல்லை. அந்த மகாபுருஷருக்கு மனிதர் உட்பட ஒட்டுமொத்த ஜீவராசிகள் எதனிடமும் எந்த ஒரு கடமையும் கிடையாது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளது. இங்கேயோ அவர் மூன்று உலகங்களிலும் எனக்கென்று செய்வதற்குரிய எந்த ஒரு கடமையும் எஞ்சி இருக்கவில்லை. சிறிதளவு கூட அடைவதற்கு தகுதியுடைய எந்த ஒரு பொருளும் எனக்கு கிடைக்காமல் இல்லை. அப்படி இருந்தும் கூட நான் மிகவும் நல்ல முறையில் கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா?
யதிஹம் நவர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்த்ரிதஹ மம வர்த்மானுவர்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷஹ.
ஏனெனில் ஒருவேளை நான் மட்டும் கவனமாக இருந்து கொண்டு கர்மத்தை செய்யவில்லை என்றால் மற்றவர்களும் என்னை பின்பற்றி கர்மத்தை செய்யாமல் இருந்து விடுவார்கள்.
உங்களை பின்பற்றி நடப்பது கூட தவறா என்ன? ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு, ஆம் தவறுதான் என்கிறார்.
உத்சீதேயுரிமேலோகா ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாமி மா ப்ரஜா.
ஒருவேளை நான் மட்டும் கவனத்துடன் இந்த கர்மத்தை செய்யவில்லை என்றால் இந்த உலகமே நெறி தவறி போய்விடும். நான் வர்ணக்கலப்பு உண்டாக காரணமாகி விடுவேன். அனைத்து குடிமக்களையும் அழிக்கின்றவனாக கொல்பவனாக ஆகிவிடுவேன். ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்ற மகாபுருஷர் மட்டும் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்து கொண்டு இறை ஆராதனையில் தொடர்ந்து ஈடுபடவில்லை என்றால் மக்கள் சமுதாயம் அவரை பின்பற்றி கர்மத்தை செய்யாமல் நெறி தவறி போய்விடுவார்கள். மகாபுருஷரோ இறை ஆராதனையை முழுமையாக நிறைவேற்றிய பிறகுதான் என்றும் மகத்தான உயர்நிலையை அடைந்துள்ளார். அவர் கர்மத்தை செய்யவில்லை என்றாலும் கூட அதனால் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் மக்கள் சமுதாயமோ இன்னும் ஆராதனையை ஆரம்பிக்கவே இல்லை. தம்மை பின்பற்றுபவர்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்துவதற்காகவே அந்த மகாபுருஷர் கர்மத்தை செய்கிறார். நானும் செய்கிறேன் என்கிறார்.
அதாவது ஸ்ரீகிருஷ்ணரும் ஒரு மகாபுருஷரே தவிர வைகுண்டத்தில் இருந்து இறங்கி வந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகவான் இல்லை.
மகாபுருஷர் பின்வரும் மக்களின் நன்மைகளை கருதியும் அவர்களை தர்மத்தின் பாதையில் செலுத்துவதற்காகவும் கர்மத்தை செய்கிறார். நானும் செய்கிறேன். ஒருவேளை நான் கர்மத்தை செய்யவில்லை என்றால் மக்கள் வழிதவறி நஷ்டமடைந்து போய்விடுவார்கள். எல்லோரும் கர்மத்தை செய்யாமல் கைவிட்டு விடுவார்கள் என்கிறார் அவர். மனம் மிகவும் அலைபாயும் தன்மையுடையது. அது இறை வழிபாட்டினை தவிர மற்ற அனைத்தையும் விரும்புகிறது. ஒருவேளை ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்ற மகாபுருஷர் கர்மம் செய்யவில்லை என்றால் அவரை பார்த்து மற்றவர்களும் உடனே செய்து கொண்டிருக்கும் கர்மத்தை கைவிட்டு விடுவார்கள். அவர்கள் இவ்வாறு எண்ணிக்கொண்டு இறை ஆராதனையில் இருந்து விலகி போய்விடுவார்கள், நெறி தவறிவிடுவார்கள். இதையேத்தான் ஸ்ரீகிருஷ்ணரும், ஒருவேளை நான் கர்மம் செய்யவில்லை என்றால் எல்லோருமே நெறி தவறி போய்விடுவர், நான் வர்ணக்கலப்பு உருவாக காரணமாகிவிடுவேன் என்று கூறுகிறார். பெண்கள் கலங்கப்படுவதால் தான் வர்ணக்கலப்பு ஏற்படும் என்றே பார்த்தும் கேட்டும் இருக்கிறோம். அர்ஜுனனும் கூட பெண்கள் கலங்கப்பட்டு விடுவதால் வர்ணக்கலப்பு ஏற்பட்டுவிடுமே என்ற பயத்தினால்தான் மனக்குழப்பம் அடைந்திருந்தான். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ, ஒருவேளை நான் கவனத்துடன் இறை ஆராதனையில் ஈடுபடவில்லை என்றால்தான் வர்ணக்கலப்பு ஏற்பட காரணமாகிவிடுவேன் என்கிறார். உண்மையில் ஆன்மாவின் தூய்மையான வர்ணமே பரமாத்மா ஆகும். தன்னுடைய உண்மை இயல்பாகிய என்றும் நிலையான மாறாத ஆன்ம வடிவத்தின் பாதையிலிருந்து வழிதவறி போய்விடுவதையே வர்ணக்கலப்பு என்கிறோம். ஒருவேளை ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்ற மகாபுருஷர் ஆன்ம கிரியையை கடைபிடித்து வரவில்லை என்றால் மற்றவர்களும் அவரை பின்பற்றி ஆன்ம கிரியையை கைவிட்டுவிட்டு ஆன்மீக பாதையில் இருந்து வழிதவறி போய்விடுவார்கள். வர்ணக்கலப்பு உண்டாகிவிடும். அவர்கள் இயற்கை அல்லது படைப்பின் பக்கமாக இழுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போய்விடுவார்கள். இயற்கை அல்லது படைப்பின் பக்கமாக உலகின் இன்ப துன்பங்களிலேயே சிதறிப்போவதையே வர்ணக்கலப்பு என்கிறோம். ஒருவேளை மகாபுருஷர் எச்சரிக்கையுடன் இருந்து கொண்டு நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மமாகிய ஆன்ம கிரியையை செய்து கொண்டு மற்றவர்களையும் செய்ய வைக்காமல் இருப்பாரேயானால் மொத்த குடிமக்களையும் அழிப்பவராகவும் கொள்பவராகவும் ஆகிவிடுவார். சாதனை கிரமத்தில் சென்று அந்த அழிவற்ற மூலப்பொருளை அடைவதே வாழ்க்கையாகும். இயற்கை அல்லது படைப்பில் சிதறி போவதும் வழிதவறி உழழுவதுமே மரணமாகும்.
சக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தஹ சிகீர்ஷுர் லோக சங்கிரஹம்.
ஹே பாரதா, கர்மத்தில் பற்றுடைய அஞ்ஞானிகள் எவ்வாறு கர்மம் செய்கின்றனரோ அவ்வாறே பற்றற்ற அறிவாளிகளும் பூரண ஞானிகளும் உலக மக்களின் இதயத்தில் ஆன்மீக தூண்டுணர்வை ஏற்படுத்தி நன்மைகளை பெருக்கும் விருப்பத்துடன் அக்கர்மத்தை செய்ய வேண்டும். வேள்வியின் விதிமுறையை அறிந்த பிறகும் அவற்றை செய்து கொண்டிருக்கும் போதும் கூட நாம் என்னவோ அஞ்ஞானிகள்தான். ஞானம் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிதல் என்பதாகும். எதுவரை இம்மி அளவு கூட நாம் தனி, ஆராதனைக்கு உரிய தெய்வம் தனி என்ற நிலை உள்ளதோ அதுவரை அஞ்ஞானம் உயிருடன் உள்ளது. எதுவரை அஞ்ஞானம் உள்ளதோ அதுவரை கர்மத்தில் பற்றும் இருக்கிறது. அஞ்ஞானி எத்தனை பற்றுடன் ஆராதனையில் ஈடுபடுகிறானோ அதே அளவு பற்றறுத்த ஞானியும் ஆராதனையில் ஈடுபட வேண்டும். எவருக்கு கர்மங்களால் எந்த ஒரு பயனும் இல்லையோ அவருக்கு கர்மத்தின் மீது எப்படி பற்றுதல் உண்டாகும்? அத்தகைய பூரண ஞானியாகிய மகாபுருஷரும் உலக நன்மையை கருதி அவர்களைப் போலவே கர்மத்தை செய்ய வேண்டும். அவர்கள் உள்ளத்தில் தெய்வீக செல்வங்களை பெருக்க வேண்டும். அதன் மூலம் சமுதாயம் அந்த பாதையில் செல்ல முடியும்.
न बुद्धि भेदं जनयेद् अज्ञानां कर्मसंगिनां जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तः समाचरन்.
ஞானிகளான மகாபுருஷர்கள் கர்மத்தில் பற்றுடைய அஞ்ஞானிகளின் புத்தியில் பிரமையை ஏற்படுத்தக்கூடாது. ஆன்ம வடிவத்தில் நிலைத்த மகாபுருஷர் தம்மை பின்பற்றுபவர்களின் மனத்தில் எந்த விதத்திலும் கர்மத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டு விடாமல் கவனமாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். பரமார்த்த தத்துவத்தில் ஒன்று இணைந்துவிட்ட மகாபுருஷர் தாமும் முன்னின்று நல்ல முறையில் நியமிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய்து கொண்டே மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும். இந்த காரணத்தினால்தான் பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் வயதான காலத்திலும் கூட இரவில் 2 மணி அளவில் எழுந்து உட்கார்ந்து கொள்வார். அவர் மெதுவான குரலில் இருமிக் கொண்டே சரியாக 3 மணிக்கு எழுந்திருங்கள் மண் பொம்மைகளே என்று அங்கு படுத்து உறங்கிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து குரல் கொடுப்பார். அனைவரும் எழுந்து உட்கார்ந்து ஆன்மீக சிந்தனையில் ஈடுபட தொடங்கிய பிறகு சிறிது நேரம் கழித்து கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக கால்களை நீட்டி படுத்துக் கொள்வார். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் எழுந்து உட்கார்ந்து விடுவார். அவர் தமக்கு முன்னால் இறை வழிபாட்டில் அமர்ந்திருப்பவர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் மகாராஜ் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றான் நினைக்கிறீர்கள்? நான் உறங்கவில்லை, நான் சுவாசத்தில் நிலைத்திருக்கிறேன். வயதான உடம்பு என்பதால் உட்காடுவதற்கு கஷ்டப்படுகிறது, எனவேதான் கொஞ்சம் படுத்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாம் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஆன்மீக சிந்தனையில் ஈடுபட வேண்டும். எதுவரைக்கும் என்னை ஒழுக்கினை போன்று சுவாசத்தில் மனமானது ஒன்றி தொடர்ச்சி அருந்து போகாமல் மற்ற சங்கல்பங்கள் எதுவும் நடுவில் நுழைந்து இடையூறு செய்யாமல் இருக்கிறதோ
அதுவரைக்கும் விழிப்புடன் இருந்து கொண்டு ஆன்ம சிந்தனையை பழக வேண்டும்.
இதுவே சாதகனின் அறநெறியாகும். என்னுடைய சுவாசமோ மூங்கிலை போன்று உறுதியுடன் நிற்கிறது என்பார். இந்த காரணத்தினால்தான் தம்மை பின்பற்றுபவர்களை கர்மத்தில் ஈடுபடுத்துவதற்காக அந்த மகாபுருஷரும் மிகவும் நல்ல முறையில் கர்மத்தை செய்து வருகிறார். இந்த முறையில் ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்ற மகாபுருஷரும் கூட தாமும் முன்னின்று கர்மத்தை செய்து கொண்டே சாதகர்களையும் இறை ஆராதனையில் ஈடுபடுத்த வேண்டும். சாதகரும் நம்பிக்கை பூர்வமாக இறை ஆராதனையில் ஈடுபட வேண்டும். ஆனால் ஞான யோகியாக இருந்தாலும் சரி, சமர்ப்பண உணர்வுடன் கூடிய நிஷ்காம கர்ம யோகியாக இருந்தாலும் சரி, சாதகனுக்கு தனது ஆன்மீக சாதனையை பற்றிய அகங்காரம் மட்டும் வரவே கூடாது. கர்மம் யார் மூலமாக நிகழ்கிறது, அது நிகழ்வதற்கு யார் காரணம், இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் விளக்குகிறார்.
ப்ரக்ருதே க்ரியமாணானி குணைஹி கர்மாணி சர்வஷஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே.
ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை கர்மமானது இயற்கையின் குணங்களின் மூலமாகவே நிகழ்த்தப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட அகங்காரத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மகாமூடர்கள் நானே செய்கிறேன் என்று எண்ணிக்கொள்கின்றனர். இறை ஆராதனை இயற்கையிலிருந்து தோன்றிய குணங்களின் மூலமாகவே நடைபெறுகிறது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? யாரேனும் அவ்வாறு பார்த்திருக்கிறார்களா? இது பற்றி கூறுகிறார்.
தத்துவவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோ குணா குணேஷு வர்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே.
பெரும் தோள்களை உடையவனே மகாபாகோ, குணம் மற்றும் கர்மம் ஆகியவற்றின் பிரிவுகளை பரம தத்துவமாகிய பரமாத்மாவை அறிந்தவர்களான மகாபுருஷர்கள் கண்டறிந்துள்ளனர். அவர்கள் எல்லா குணங்களும் குணங்களிலேயே செயல்படுகின்றன என்பதை அறிந்து கொண்டு குணம் மற்றும் கர்மங்களின் கர்த்தா நாம் தான் என்று பற்றுக்கொள்வதில்லை. இங்கே தத்துவம் என்பதற்கு பரம தத்துவமாகிய பரமாத்மா என்று பொருளே தவிர,
உலகம் எண்ணிக்கொண்டிருப்பதை போல் 5 அல்லது 25 தத்துவங்கள் என்பதல்ல.
யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரின் வார்த்தைகளின் பிரகாரம் சொல்வதென்றால், பரமாத்மா ஒருவரே உள்ளதொரு தத்துவமாவார், வேறு எந்த தத்துவமும் இல்லை. குணங்களை கடந்து சென்ற பரம தத்துவ பரமாத்மாவில் நிலை பெற்ற மகாபுருஷர் மட்டுமே குணங்களுக்கு ஏற்ப கர்மங்களில் உள்ள பிரிவுகளை காண முடியும். தாமச குணம் இருந்தால் அதற்கேற்பவே காரியம் நிகழும். சோம்பேறித்தனம், உறக்கம், கவனக்குறைவு, கர்மத்தில் ஈடுபட இயலாத சுபாவம் இவையெல்லாம் இருக்கும். ராஜச குணம் இருந்தாலோ இறை ஆராதனையில் இருந்து பின்வாங்க நினைக்காத சுபாவம், வீரம், தலைமை உணர்வுடன் கூடிய கர்மம் நிகழும். சாத்வீக குணம் செயல்படும் நிலையில் இருந்தாலோ தியானம், சமாதி, ஆன்மீக அனுபவங்கள் பெறுதல், தங்கு தடையின்றி தொடர்ந்து நிகழும் ஆன்மீக சிந்தனை, எளிமை உணர்வு ஆகியவை சுபாவத்தில் இருக்கும். குணம் மாறும் இயல்புடையது. இறைவனை நேரடியாக தரிசனம் செய்த ஞானியே குணங்களை பொறுத்தே கர்மம் நிகழ்வது அதிகரிக்கவும் குறையவும் செய்கிறது என்பதை பார்க்க முடியும். குணம் தன்னுடைய காரியத்தை செய்து கொள்கிறது. அதாவது குணம் குணங்களிலேயே செயல்படுகின்றன என்பதை நன்கு அறிந்து கொண்டு அந்த இறைவனை நேரடியாக தரிசனம் செய்த மகாபுருஷர் கர்மத்தில் பற்றுக்கொள்வதில்லை. ஆனால் குணங்களை இன்னும் கடக்காத ஆன்மீக பாதையில் பாதி வரை சென்று கொண்டிருக்கும் சாதகனுக்கு கர்மத்தில் பற்று இருக்க வேண்டும். ஆகவே
பிரகிருதேர் குண சம்மூடாஹ சஜ்ஜந்தே குண கர்மசு தான கிருத்ஸ்னவிதோ மந்தாம் கிருத்ஸ்னவின் விசாலயே.
இயற்கையின், அதாவது சுபாவத்தின் குணங்களால் மோக வசப்பட்டிருக்கும் மனிதர்கள் குணம் மற்றும் கர்மங்களில் படிப்படியாக நிர்மலமான தூய்மையான குணங்களின் மேன்மையைக் கண்டு அவற்றில் பற்றுகொள்கின்றனர். நல்ல முறையில் புரிந்து கொள்ளாத குறைவான முயற்சி உடையவனை நல்ல முறையில் அறிந்து கொண்டுள்ள ஞானி மன சஞ்சலத்திற்கு ஆளாக்கிவிடக்கூடாது. அவனை மனம் தளரும்படி செய்யக்கூடாது. மாறாக அவனை உற்சாகப்படுத்த வேண்டும். ஏனெனில் கர்மத்தை செய்து கொண்டே போய்தான் அவன் மேலான பரம நைஷ்கர்மியம், அதாவது கர்மம் விடுபட்ட நிலை, இந்த நிலையினை அடைய முடியும். தன்னுடைய சக்தி மற்றும் நிலைப்பாட்டினை நன்றாக ஆராய்ந்து கொண்டு கர்மத்தில் முன்னேற வேண்டிய ஞான மார்க்கத்தை பின்பற்றுகின்ற சாதகர்கள் கர்மம் நிகழ்வது குணத்தினால்தான் என்பதை அறிந்து கொண்டு தன்னை கர்த்தா என்று எண்ணிக்கொண்டு ஆணவம் கொள்ளாமல் நிர்மலமான தூய்மையான குணங்கள் கிடைத்த பிறகும் கூட அவற்றில் பற்று வைத்துக் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பற்றற்ற நிஷ்காம கர்மயோகிக்கு கர்மம் மற்றும் குணங்கள் ஆகியவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. அவனை பொறுத்தவரையில் சமர்ப்பண உணர்வுடன் இணைந்து கர்மத்தை செய்து கொண்டே போக வேண்டும். அவ்வளவுதான். எந்த குணம் வருகின்றது, எந்த குணம் போகின்றது என்பதையெல்லாம் கண்காணித்துக் கொள்வது இஷ்ட தெய்வத்தின், அதாவது சத்குருவின் பொறுப்பாகிவிடுகிறது. குணங்களின் மாற்றம், படிப்படியாக அவற்றின் உயர்வு ஆகியவை எல்லாம் அவனை பொறுத்தவரையில் இஷ்ட தெய்வத்தின், அதாவது சத்குருவின் திருக்கொடையாக வரமாகவே ஏற்றுக்கொள்கிறான். கர்மம் நிகழ்வதற்கும் அவரே காரணம் என்றும் ஏற்றுக்கொள்கிறான். அவன் தொடர்ந்து எந்த நேரமும் கர்மத்தில் ஈடுபட்டிருந்தும் கூட கர்த்தா நாம்தான் என்று தலைதூக்கும் ஆணவத்தை பற்றியோ அல்லது குணங்களில் பற்று உண்டாகிவிடுமோ என்று கவலைப்பட வேண்டிய அவசியமோ அவனுக்கு கிடையாது. இவ்வாறிருக்க அத்துடன் சேர்த்து யுத்தத்தின் முழு வடிவத்தையும் ஸ்ரீகிருஷ்ணர் விளக்கி கூறுகிறார்.
மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்மேதா நிராசீர்மமோ யுத்தஸ்வீகர.
ஆகவே அர்ஜுனா, நீ அந்தராத்மாவில் சித்தத்தை கட்டுப்படுத்தி தியானத்தில் அமர்ந்து எல்லா கர்மங்களையும் என்னிடமே சமர்ப்பணம் செய்து ஆசைகள் அற்றவனாக, நான் எனது என்ற பற்று இல்லாதவனாக மனவேதனையற்று யுத்தம் செய். சித்தமானது எப்பொழுது தியானத்தில் நிலை பெற்று விட்டதோ, சிறிதளவு கூட எதன் மீதும் ஆசையும் இல்லையோ, கர்மத்தில் மமத்துவம், அதாவது நானே செய்பவன் என்ற எண்ணம் இல்லையோ, தோல்வியை நினைத்து கலக்கமும் இல்லையோ, அத்தகையவன் எவ்வாறான யுத்தத்தை செய்வான்? எல்லா பக்கங்களிலும் இருந்து சித்தத்தை ஒன்று திரட்டி இதய தேசத்தில் அதனை கட்டுப்படுத்திக் கொண்டே செல்கின்ற அவன் எதற்காக சண்டை போடுவான்? எவருடன் சண்டை போடுவான்? அங்கே அவனைத் தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? உண்மையில் எப்போது நீங்கள் தியானத்தில் நுழைய முயற்சிக்கிறீர்களோ அப்போதுதான் யுத்தத்தின் முழு உருவமும் உங்கள் முன்னால் வந்து நிற்கும். காமம், கோபம், விருப்பு, வெறுப்பு, ஆசை, வேட்கை முதலான புலன் நுகர்வு எண்ணங்களின் சமூகம் உலகியல் விஷயங்களை நோக்கி நமது மனதை இழுத்துச் சென்று ஆராதனையில் தடையை ஏற்படுத்தும் எண்ணத்துடன் பயங்கரமாக நம்மை சூழ்ந்து கொண்டு தாக்குதல் தொடுக்கும். இவற்றையெல்லாம் வென்று கடந்து செல்வதையே யுத்தம் என்கிறோம். அவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டே சென்று அந்தராத்மாவில் அவற்றை ஒன்று கலந்து மறையச் செய்து கொண்டே போய் தியானத்தில் முன்னேறிச் செல்வதே உண்மையான யுத்தமாகும். இதையே மீண்டும் வலியுறுத்தும் வகையில்
ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவாஹ ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தோ முச்சந்தே தேபி கர்மபிஹ.
அர்ஜுனா, எவனொருவன் குற்றமற்ற பார்வையுடன் நம்பிக்கை உணர்வோடு சமர்ப்பணத்துடன் கூடியவனாக எப்போதுமே யுத்தம் செய் என்ற எனது இந்த திட்டவட்டமான கொள்கையை பின்பற்றி வாழ்கிறானோ அவன் எல்லா கர்மங்களிலும் இருந்து விடுதலை பெற்று விடுகிறான். யோகேஸ்வரரின் இந்த வாக்குறுதி இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் என்ற எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்காகவும் சொல்லப்படவில்லை. மாறாக ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக சொல்லப்படுகிறது. யுத்தம் செய் என்பதே அவருடைய கொள்கை. இதை நோக்கும்போது யுத்தம் செய்பவர்களுக்காக மட்டும்தான் இந்த உபதேசம் சொல்லப்பட்டதோ என்றே எண்ணத் தோன்றும். அர்ஜுனனுக்கு எதிரில் அதிர்ஷ்டவசமாக ஒரு மாபெரும் உலக மகா யுத்தம் நடைபெற தயாராகிக் கொண்டிருந்தது. உங்கள் முன்போ எந்த ஒரு யுத்தமும் இல்லை. உண்மையில் இது அக உலகில் நடைபெறும் யுத்தமாகும். க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்திரஞருக்கு இடையில், வித்யை மற்றும் அவித்யை இவற்றுக்கு இடையில், தர்மக்ஷேத்திரம் மற்றும் குருக்ஷேத்திரம் ஆகியவற்றிற்கு இடையில் நடைபெறும் மோதலாகும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தியானத்தில் அமர்ந்து சித்தத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறீர்களோ, முரண்பாடான எண்ண ஓட்டங்கள் இறை ஆராதனையில் தடையை ஏற்படுத்தும் வகையில் உங்கள் முன் வந்து நிற்கும். பயங்கரமாக உங்களை ஆக்கிரமிக்க முயற்சிக்கும். அவற்றையெல்லாம் அழித்துக் கொண்டே சென்று சித்தத்தை கட்டுப்படுத்திக் கொண்டே போவதுதான் யுத்தம் எனப்படும். எவர் குற்றமற்ற பார்வையுடன் நம்பிக்கையோடு இணைந்து இந்த யுத்தத்தில் ஈடுபடுகிறாரோ அவரே கர்மங்களின் பந்தத்தில் இருந்து, பிறப்பு இறப்பு சூழலில் இருந்து நல்ல முறையில் விடுதலை பெறுகிறார். யார் இந்த யுத்தத்தில் ஈடுபடுவது இல்லையோ அவருக்கு என்ன கதி நேரிடுகிறது? இது பற்றி கூறுகிறார்.
ஏ த்வேததப்யசூயந்தோ நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வஜ்ஞான விமூடான்ஸ்தாம் வித்தி நஷ்டான சேதஸஹ.
எவரெல்லாம் குற்றமுள்ள பார்வையுடையவர்களாக மோகம் என்னும் இருட்டில் சுயநினைவற்று ஆழ்ந்து உறங்கியபடி என்னுடைய இந்த கருத்திற்கு ஏற்றவாறு நடக்கவில்லையோ, அதாவது தியானத்தில் நிலைத்து நின்று ஆசை, பாசம், கலக்கம் ஆகியவற்றில் இருந்து விலகி சமர்ப்பணத்துடன் யுத்தம் செய்யாதவர்கள், ஞான பாதையிலிருந்து முற்றிலும் மோகவயப்பட்டு எப்போதுமே விலகியே இருக்கும் அவர்களை நீ மேலான நன்மையை பெறுவதிலிருந்து வீழ்ச்சி அடைந்தவர்கள் என்று அறிந்து கொள்.
எப்பொழுது இதுவே சரியான பாதை என்று ஆகிவிட்டதோ அனைவரும் இதை ஏன் செய்வதில்லை? இது பற்றி கூறுகிறார்.
சத்ரிஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ ப்ரக்ருதேர் ஞானவானபி ப்ரக்ருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி.
மனிதர் உட்பட எல்லா ஜீவராசிகளும் தங்களுடைய இயற்கை, அதாவது சுபாவத்தை அடையப் பெறுகின்றன. தங்களுடைய சுபாவத்தால் ஈர்க்கப்பட்டு அவையெல்லாம் கர்மத்தில் ஈடுபடுகின்றன. ஞானியோ தம்முடைய உண்மை இயல்பாகிய ஆன்ம வடிவத்தில் ஈடுபடுகிறார். ஒவ்வொருவரும் இயற்கையான குணங்களின் தாக்கத்திற்கு ஏற்பவே காரியங்களை செய்கின்றனர். இது ஒரு தன்னிலை விளக்கமாகும். இதை யாரால் மறுக்க முடியும்? என்னுடைய கருத்தின்படி அனைவரும் கர்மத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கு இதுவே காரணமாகும். அவர்களால் ஆசை, பாசம், கலக்கம், விருப்பு, வெறுப்பு ஆகியவற்றை விளக்க முடிவதில்லை. எனவேதான் அவர்களால் கர்மத்தை முழுமையான முறையில் அனுசரித்து வர முடியவில்லை. இதையே இன்னும் தெளிவாக விளக்கும் வகையில் வேறொரு காரணத்தையும் எடுத்து கூறுகிறார்.
இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர்நவசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்திநௌ.
புலன்கள் மற்றும் புலன்களின் மூலமாக கிடைக்கும் இன்பம் ஆகியவற்றில் விருப்பம் மற்றும் வெறுப்பு ஆகியவை நிலை பெற்றுள்ளன. இவ்விரண்டின் வசத்தில் மட்டும் சிக்கிக்கொள்ளவே கூடாது. விருப்பு மற்றும் வெறுப்பு ஆகிய இரண்டுமே எளிதில் வெல்ல முடியாத பெரும் பகைவர்களாகும். அவை இறை ஆராதனையை அபகரித்து கொண்டுவிடும். எப்பொழுது எதிரிகள் அகத்தில் உள்ளனர் என்று ஆகிவிட்டதோ புறத்தில் யாருடன் எதற்காக சண்டை போட வேண்டும்? எதிரிகள் புலன்கள் மற்றும் புலன் இன்பங்களின் சேர்க்கையில் இருக்கின்றன, உள் மனத்தில் உள்ளன. எனவே இந்த யுத்தமும் கூட உள் மனதில் நடைபெறும் யுத்தமாகும். ஏனெனில் இந்த உடலே க்ஷேத்திரம் எனப்படுகிறது. அதில் ஒருமுகப்பட்டவை, முரண்பாடானவை என்று இரண்டு விதமான எண்ண ஓட்டங்கள், அதாவது மாயையின் இரண்டு அங்கங்களான ஞானம் மற்றும் அஞ்ஞானம் ஆகியவை உள்ளன. இந்த எண்ண ஓட்டங்களை கடந்து செல்வது ஒருமுகப்பட்ட எண்ண ஓட்டங்களின் துணையுடன் முரண்பாடான எண்ண ஓட்டங்களை அழிப்பதே யுத்தமாகும். முரண்பாடான எண்ண ஓட்டங்களை முழுவதுமாக அழித்துவிட்ட பிறகு ஒருமுகப்பட்ட எண்ண ஓட்டங்களின் உபயோகமும் முடிவிற்கு வந்துவிடுகிறது. ஆன்ம வடிவத்தை தொட்டுணர்ந்து ஒருமுகப்பட்ட எண்ண ஓட்டங்களையும் அதற்குள் ஒன்று கலந்து மறையச் செய்வது, இந்த முறையில் இயற்கை அல்லது படைப்பை கடந்து செல்வதே யுத்தமாகும். இது தியானத்தினால் மட்டுமே நடைபெறும். விருப்பு வெறுப்பு ஆகியவற்றை அழிப்பதற்கு கொஞ்ச காலம் ஆகிறது. எனவேதான் பெரும்பாலான சாதகர்கள் ஆன்ம கிரியையை கைவிட்டுவிட்டு உடனே மகாபுருஷர்களைப் போல் நடிக்க ஆரம்பித்து விடுகின்றனர். ஸ்ரீகிருஷ்ணர் இது பற்றி கூறி எச்சரிக்கிறார்.
ஸ்ரேயாம் ஸ்வதர்மோ விகுண பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதா ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ.
மிகவும் நல்ல முறையில் அனுசரிக்கப்படுகின்ற மற்றவர்களுடைய தர்மத்தை விடவும் குணமற்றதாகவே இருந்தாலும் கூட தன்னுடைய சுயதர்மம் மிகவும் உயர்ந்ததாகும். சுபாவத்திலிருந்து இயல்பாக உண்டான கர்மத்தில் முன்னேறி செல்வதற்கான திறன்பாடே சுயதர்மம் எனப்படும். தன்னுடைய திறமைக்கு ஏற்ப கர்மத்தில் ஈடுபட்டு முன்னேறி செல்வதால் சாதகன் என்றேனும் ஒரு நாள் கண்டிப்பாக கரை கடந்துவிட முடியும். எனவே சுயதர்மத்தை செய்து கொண்டிருக்கும் போது மரணமே ஏற்பட்டாலும் கூட மேலான நன்மையை தரவல்லதாகவே அமையும். எங்கிருந்து சாதனை நின்று போனதோ வேறு உடல் கிடைத்த பிறகு மீண்டும் அங்கிருந்தே ஆரம்பித்துவிடும். ஆன்மா ஒன்றும் இறப்பதில்லை.
ஆடையை மாற்றிக்கொள்வது போல உடல்களை மாற்றிக்கொள்வதால் உங்களுடைய புத்தி, எண்ணங்கள் ஆகியவை ஒன்றும் மாறிப்போவதில்லையே. ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைந்தவர்களை பார்த்து அவர்களைப் போல் நடிக்க ஆரம்பித்தால் சாதகன் பயத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். பயம் படைப்பில் உள்ளது, பரமாத்மாவில் இல்லை. படைப்பின் சூழல் இன்னும் அடர்த்தியாகி விடுகிறது. எது சுயதர்மம்? 2வது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் சுயதர்மம் என்ற சொல்லை உபயோகித்து, அர்ஜுனா, நீ சுயதர்மத்தை மனத்தில் கொண்டால் கூட யுத்தம் செய்வதற்கே தகுதியுடையவன் ஆகிறாய் என்கிறார். சத்திரியனுக்கு இதைவிட மேலான நன்மையை தரும் மார்க்கம் வேறு கிடையாது. சுயதர்மத்தின் அடிப்படையில் அர்ஜுனன் சத்திரியனாக காணப்பட்டான். எனவேதான் ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, எவர் பிராமணரோ வேதங்களின் உபதேசம் அவருக்கு தேங்கிய நீர்க்குட்டைக்கு ஒப்பானதாகும். நீ வேதங்களையும் தாண்டி எழு, பிராமணனாக மாறு என்றார். அதாவது சுயதர்மத்தில் பரிமாற்றம் என்பது இயல்பான ஒன்றே என்பதை குறிப்பால் உணர்த்துகிறார். அங்கே அவர் மேலும், விருப்பு வெறுப்பு ஆகியவற்றின் பிடிக்குள் சிக்கிவிடாதே, அவற்றை வெட்டி எறி என்றும் அறிவுறுத்தினார். சுயதர்மமே மேன்மையளிக்க வல்லது. அர்ஜுனன் யாராவது ஒரு பிராமணரை போன்று நடைமுறை பாவனைகளை மாற்றிக்கொண்டு அவரை போன்று நடிக்க வேண்டும் என்பதல்ல ஸ்ரீகிருஷ்ணருடைய கருத்து. ஒரே கர்ம பாதையைத்தான் மகாபுருஷர் 4 பிரிவுகளாக பிரித்துள்ளார். அவை தாழ்ந்தது, நடுத்தரம், உயர்ந்தது, மிகவும் உயர்ந்தது எனப்படும். இந்த பிரிவுகளைச் சேர்ந்த சாதகர்கள் முறையே சூத்ரர், வைசியர், சத்திரியர், பிராமணர் என்று உவமையாக கூறப்பட்டுள்ளனர். சூத்ர நிலையின் கர்மத்திறனுடன் கர்மத்தை ஆரம்பிக்கும் சாதகனே படிப்படியாக சாதனை பாதையில் முன்னேறி பிராமணனாகி விடுகிறான். அதையும் தாண்டி மேலே சென்று அவன் பரமாத்மாவில் நுழைவு பெற்று விட்டான் என்றால் அவன் பிராமணனும் இல்லை, சத்திரனும் இல்லை, வைஷ்யனும் இல்லை, சூத்ரனும் இல்லை. சிதானந்த ரூபம், சிவமே நான், நானே சிவன். அவன் எல்லா வர்ணங்களையும் விட்டு தாண்டி சென்று விடுகிறான். இதையேத்தான் ஸ்ரீகிருஷ்ணரும், சாதுர் அர்ண்யம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன் என்கிறார். அப்படியென்றால் பிறப்பை ஆதாரமாக கொண்டு மனிதர்களை துண்டாடினாரா? இல்லை. குண கர்ம விபாகஷ, குணங்களை ஆதாரமாக கொண்டு கர்மத்தையே 4 பிரிவுகளாக வரிசைப்படுத்தியுள்ளேன். எந்த கர்மம்? உலகியல் கர்மங்களையா? ஸ்ரீகிருஷ்ணர் இல்லை, நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம் என்கிறார். நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம் என்றால் என்ன? அதுதான் வேள்வியின் செயல்முறை. இதில் உள்மூச்சை வெளிமூச்சில் வேள்வி பொருளாக சமர்ப்பித்தல், வெளிமூச்சை உள்மூச்சில் வேள்வி பொருளாக சமர்ப்பித்தல், புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு முதலியவை அடங்கும். இதனுடைய தூய்மையான பொருள் யோக சாதனை, அதாவது ஆராதனை என்பதாகும். ஆராதனைக்கு உரிய தெய்வம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வல்ல சிறப்பான யோக விதிமுறையே ஆராதனை எனப்படும். இந்த ஆராதனை கர்மத்தையே 4 பிரிவுகளாக பிரித்து ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒருவர் எத்தகைய கர்மத்திறன் உடையவரோ அவர் அந்த பிரிவில் இருந்தே கர்மத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இது எல்லோருக்குமான அவரவருடைய சுயதர்மம் எனப்படும். ஒருவேளை அவன் உயர்நிலை ஆன்மீக சாதனை பிரிவினரைக் கண்டு அவர்களைப் போலவே நடிக்கத் தொடங்கினால் பயத்தையே அடைவான், முழுவதுமாக அழிவடைய மாட்டான். ஏனெனில் அவனுக்குள் விதைக்கப்பட்ட ஆன்மீக விதை நாசமடைவதில்லை. அவன் இயற்கை, அதாவது சுபாவத்தின் உந்துதலால் பயத்தால் பீடிக்கப்பட்டு அவலமான தாழ்ந்த நிலையை அவசியம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆரம்ப பள்ளியில் படிக்க வேண்டிய குழந்தைகள் கல்லூரியில் போய் உட்கார்ந்து கொண்டால் பட்டம் பெற்று விடுவார்களா என்ன? அவர்கள் முதலாம் வகுப்பில் படிக்க வேண்டிய உயிர்மெய் எழுத்துக்களையும் கூட கற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாற்றம் அடைவார்கள். மனிதர்களால் ஏன் சுயதர்மத்தை அனுசரிக்க முடிவதில்லை என்று அர்ஜுனன் கேள்வி எழுப்பினான். அர்ஜுனன் கூறுகிறான்,
பாபம் சரதி பூருஷ அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜித.
கிருஷ்ணா, மனிதன் பிறகு ஏன் பலவந்தமாக இழுத்துச் செல்லப்பட்டதை போல் தானாகவே விரும்பாவிட்டாலும் கூட எதனுடைய தூண்டுதலினால் பாவத்தை செய்கிறான்? ஹே கிருஷ்ணா, உங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப அவனால் நடக்க முடியவில்லையே, ஏன்? இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார்,
காமேஷ க்ரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிஹ வைரியம்.
அர்ஜுனா, ரஜோகுணத்திலிருந்து உண்டாகும் இந்த காமமும் கோபமும் நெருப்பிற்கு சமமானவை. இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க ஒருபோதும் திருப்தி அடையாத மகா பாவிகள் ஆவர். காமம் கோபம் ஆகியவை விருப்பு வெறுப்பு ஆகியவற்றிற்கு இணையானதாகும். இப்போது நான் எவற்றை விவரித்து கூறினேனோ அந்த விஷயத்தில் நீ இவற்றையே பகைவர்கள் என்று அறிந்து கொள். இப்போது அவற்றின் தாக்கத்தை பற்றி கூறுகிறார்.
யதாதர்ஷோ மலேனச யதோல்பேனாவ்ரிதோ கர்ப ததா தேனேதமாவ்ரிதம்.
எவ்வாறு புகையினால் நெருப்பும் அழுக்கினால் கண்ணாடியும் மூடப்படுகிறதோ, எவ்வாறு மெல்லிய ஜவ்வு படலத்தால் கர்ப்பமானது மறைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்றுதான் காமம் கோபம் ஆகிய விகாரங்களால் இந்த ஞானமும் மூடப்பட்டுள்ளது. ஈரமான விறகினை எரிக்கும்போது மிகுதியான புகை கிளம்புகிறது. நெருப்பு இருந்தும் கூட அதனால் கொழுந்துவிட்டு எரிய முடிவதில்லை. அடுக்கினால் மூடப்பட்டுள்ள கண்ணாடியில் எவ்வாறு பிரதிபிம்பம் தெளிவாக தெரிவதில்லையோ, மெல்லிய ஜவ்வினால் கர்ப்பமானது எவ்வாறு மூடப்பட்டுள்ளதோ, அதேபோல் இந்த காமம் கோபம் ஆகிய விகாரங்கள் இருக்கும் வரை பரமாத்மாவின் நேரடி தரிசனம் என்ற ஞானம் உண்டாவதில்லை.
ஆவ்ரிதம் ஞானமேதேன ஞானினோ நித்ய வைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேனச.
குந்தி மகனே, நெருப்பிற்கு சமமானதும் போகங்களால் ஒருபோதும் திருப்தியுறாததும் ஞானிகளின் நிரந்தரமான எதிரியுமாகிய இந்த காமத்தால் ஞானம் மூடப்பட்டுள்ளது. இப்போதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் காமம் கோபம் ஆகிய இரண்டு எதிரிகளை பற்றி கூறினார். இந்த ஸ்லோகத்திலோ அவர் காமம் என்ற ஒரே ஒரு எதிரியின் பெயரை மட்டுமே குறிப்பிடுகிறார். உண்மையில் காமத்தில் கோபமும் அடங்கியிருக்கிறது. காரியம் முழுமையடைந்த பிறகு கோபம் மறைந்து விடுகிறது. ஆனால் காமமோ மறைவதில்லை. ஆசைகள் நிறைவேறுவதில் தடங்கள் ஏற்பட்டால் கோபம் மறுபடியும் பொங்கி எழுந்து விடுகிறது. காமத்தின் அடியாழத்தில் கோபம் ஒளிந்திருக்கிறது. இந்த எதிரியின் வசிப்பிடம் எது, அதை எங்கே போய் தேடுவது? இதன் இருப்பிடத்தை மட்டும் அறிந்து கொண்டால்
இதை வேருடன் அழிப்பதற்கு வசதியாக இருக்குமே. இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறுகிறார்.
இந்திரியாணி மனோ புத்தி அஸ்யாதிஷ்டானமுச்சதே ஏதைர் விமோஹயத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம்.
புலன்கள், மனம், புத்தி ஆகிய இவையே இந்த காமத்தின் இருப்பிடங்களாக கூறப்படுகிறது. இந்த காமமானது இந்த மனம், புத்தி, புலன்களின் மூலமாகவே ஞானத்தை மறைத்து கொண்டு ஜீவாத்மாவை மோகத்தில் ஆழ்த்துகிறது.
தஸ்மாத் த்வமிந்த்ரியாண்யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் ப்ரஜஹியேனம் ஞான விஞ்ஞான நாசனம்.
ஆகவே அர்ஜுனா, நீ முதலில் புலன்களை கட்டுப்படுத்து. எதிரி இவற்றின் அடையாளத்தில்தான் ஒளிந்து இருக்கிறான். அவன் உனது உடலுக்கு உள்ளே இருக்கிறான். வெளியில் தேடுவதால் அவன் ஒருபோதும் கிடைக்க மாட்டான். இது இதய தேசத்தில் அக உலகில் நடைபெறும் மோதலாகும். புலன்களை வசப்படுத்தி கொண்டு ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை நாசம் செய்கின்ற இந்த பாவியாகிய காமத்தையே கொள். காமம் நேரடியாக பிடிக்குள் சிக்குவதில்லை. எனவே புலன் நுகர்ச்சி ஆசைகள் நிரம்பிய வசிப்பிடத்தையே சுற்றி வளைத்துக் கொள். புலன்களையே முழுவதுமாக கட்டுப்படுத்திக் கொள். ஆனால் புலன்கள் மற்றும் மனத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்பது மிகவும் கடினமானது. நம்மால் இதை செய்ய முடியுமா என்ன? இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் உங்களுடைய சாமர்த்தியத்தை எடுத்து கூறி உற்சாகப்படுத்துகிறார்.
இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேப்யஹ பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹ யோ புத்தே பரதஸ்து ஸஹ.
அர்ஜுனா, இந்த உடலை விட புலன்கள் மேலானவை, நுட்பமானவை, பலம் பொருந்தியவை என்பதை அறிந்துகொள். புலன்களை விட மனம் மேலானது, பலம் வாய்ந்தது. மனத்தை விட மேலானது புத்தி. அந்த புத்தியை விடவும் மிகவும் மேலானது உனது ஆத்மாவாகும். அதுவே நீ ஆவாய். எனவே இந்த புலன்கள், மனம், புத்தியை அடக்க உன்னால் முடியும்.
ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா ஜஹி சத்ரும் மஹாபாஹோ காமரூபம் துராசதம்.
இந்த முறையில் புத்தியை விடவும் மேலான, அதாவது நுட்பமான, பலம் வாய்ந்த உனது ஆன்மாவை அறிந்து கொண்டு, ஆன்ம பலத்தை புரிந்து கொண்டு, புத்தியின் மூலமாக உன்னுடைய மனத்தை வசப்படுத்தி கொண்டு, அர்ஜுனா, இந்த காமமே வடிவான எளிதில் வெல்ல முடியாத எதிரியை கொன்றுவிடு. உனது சக்தியை நன்கு புரிந்து கொண்டு இந்த எளிதில் வெல்ல முடியாத எதிரியை கொன்றுவிடு. காமம் என்பது எளிதில் வெல்ல முடியாத எதிரியாகும். புலன்களின் மூலமாக இது ஆன்மாவை மோகத்தில் ஆழ்த்துகிறது. எனவே உனது சக்தியை நன்கு புரிந்து கொண்டு, ஆன்மாவையே பலம் பொருந்தியதாக அறிந்து கொண்டு, காமமே உருவான இந்த எதிரியை கொன்றுவிடு. இந்த எதிரி அகத்தில் இருப்பவன். இந்த யுத்தம் அக உலகில் நடைபெறுவது என்பதையெல்லாம் இனிமேலும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிவுரை. இந்த அத்தியாயத்திலோ அவர் வேள்வியின் செயல்முறையே கர்மம் என்று எடுத்து கூறி கர்மத்தை விளக்குகிறார். இதிலிருந்து வேள்வி என்பது ஒரு நிச்சயிக்கப்பட்டுள்ள திசையில் செல்வது என்பது தெளிவாகிறது. இதற்கு மாறாக எது ஒன்று செய்யப்பட்டாலும் அது இந்த உலகத்தில் பந்தத்தையே உண்டாக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்ற கர்மமோ உலக பந்தங்களில் இருந்து விடுதலை பெற்றுத்தரவல்ல கர்மமாகும். ஸ்ரீகிருஷ்ணர் வேள்வியின் உற்பத்தியை பற்றி கூறினார். அது என்ன தருகிறது, அதன் சிறப்புத்தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் விளக்கி கூறினார். வேள்வியை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறினார். இந்த வேள்வியின் செயல்முறையே கர்மம் என்றும் அவர் கூறினார்.
மூன்றாவது அத்தியாயத்தில்தான் யுத்தம் பற்றிய தெளிவான விளக்கம் இடம்பெற்றுள்ளது. 30வது ஸ்லோகத்திலிருந்து 43வது ஸ்லோகம் வரைக்கும் யுத்தத்தின் முழு வடிவம், அதன் இன்றியமையாத தன்மை, யுத்தம் செய்யாதவர்களுக்கு ஏற்படும் அழிவு, யுத்தத்தில் கொல்லப்பட வேண்டிய எதிரிகளின் பெயர்கள், அவர்களை கொள்வதற்காக தன்னுடைய சொந்த ஆன்மீக சக்திக்கு அழைப்பு விடுத்தல் மற்றும் நிச்சயமாகவே அவர்களை வெட்டியெறிந்து தூக்கி போடுமாறும் வலியுறுத்தப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் யாரை கொள்வதற்கு ஆணையிடப்பட்டதோ அந்த எதிரிகள் அவர்களுடைய உண்மை உருவம் தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் அவர்களை அழிப்பதற்கும் உங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அத்தியாயத்திற்கு சத்ரு விநாச பிரேரணா, அதாவது எதிரிகளை அழிக்கவல்ல ஊக்கம் என்ற பெயரே பொருத்தமானதாகும்.
இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும், பிரம்ம வித்தையும், யோக சாஸ்திரமும், ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலும் ஆகிய சத்ரு விநாச பிரேரணா, அதாவது பகைவர்களை அழிக்க வல்ல ஊக்கம் என்ற பெயருடைய 3வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்று ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் சத்ரு விநாச பிரேரணா, அதாவது பகைவர்களை அழிக்க வல்ல ஊக்கம் என்ற பெயருடைய 3வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.
ஹரி ஓம் தத்சத்.